இந்த மாலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளுகிறதான வேதவசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:16 மத்தேயு 10:16
ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல
இதோ
நான் உங்களை அனுப்புகிறேன்
ஆகையால்
சர்ப்பங்களைப்
போல வினா உள்ளவர்களும்
புறாக்களைப் போல
கபடற்றவர்களுமாய் இருங்கள். இந்த வசனத்தை என்னைக்காவது நீங்க ஆழமா யோசிச்சதுக்கு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சில காரியம் ஆச்சரியமா இருக்கும். இன்றைக்கு காலையில் நம்ம மிஷினரி பிரதிஷ்டை இன்றைக்கு எங்கள் FMBB மூலமாக இன்றைக்கு மதியம் அங்கே நடந்தது MCC ஸ்கூல்ல வச்சு. ஆனால் அங்கே அவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். எனக்கு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இது. ஏன்னா உண்மையிலேயே ஒரு மிஷினரி பிரதிஷ்டிக்கான மெசேஜ் தான் இந்த மத்தேயு 10:16. இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீஷர்களை தெரிந்தெடுத்து அவர்களை அனுப்பும் பொழுது அவர்களுக்கு கொடுத்த கவுன்சிலிங் இது. இந்த 10:16 ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா அவர் 12 பேரை தெரிந்தெடுத்து அவர்களை அனுப்பும் பொழுது அவங்க எப்படி எல்லாம் பேசணும், எப்படி பேசக்கூடாது, எங்க போகணும், எங்க போகக்கூடாது, எங்க தங்கணும், எங்க தங்கக்கூடாது, எப்படி இருக்கணும்னு அவங்களுக்கு நிறைய ஒழுங்குமுறைகளை சொல்லிக் கொடுத்தார். இந்த 10:16 ஃபுல்லா அருமையான, அதாவது ஊழியத்துக்கு போகிறவன் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. அதுல இந்த 16 வசனம் வித்தியாசமான ஒரு காரியம். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன், ஆகையால் சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபட உள்ளவர்களுமாய் இருங்கள். இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, வேதம் முழுவதிலும் பிதாவாகிய தேவனை கூட நம்ம எடுத்துக்கொண்டால் தேவ ஜனங்களுக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுப்பார். நம் முந்தையோட எடுத்திருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நீதிமொழிகள் 30 பூமியிலே சிறியவைகளாயிருந்தும் இல்லையா, ஞாபகம் இருக்குதா, மகா ஞானம் உள்ளவைகள் நான்கு உண்டு. அப்போ எறும்பு அற்பமான ஜந்துவாயிருந்தும் அது எறும்பு மகா ஞானம் உள்ளதாயிருக்கிறது. அதே போல வெட்டுக்கிளி ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளி, தன் கைகளினால் வலையை பின்னுகிறதான சிலந்தி பூச்சி, அரசர் அரண்மனையிலே தன் கைகளினால் வலையை பின்னுகிற சிலந்தி பூச்சி, பின்பு கண்மலையின் மீது தன் வீட்டை கட்டுகிற குழி மூசல். அப்போ கர்த்தருடைய பாணி என்னன்னு கேட்டீங்கன்னா, பல ஜந்துக்கள் இதை காமிச்சு இதுகிட்ட நீ ஞானத்தை கத்துக்கோன்னு, இந்த தேவ ஜனங்களுக்கு இதை கத்துக்கோ அப்படின்னு ஒன்னொன்னு சில எறும்பு கிட்ட இருந்தெல்லாம் கூட நமக்கு லெசன் கொடுக்கிறார். இங்கே இயேசு கிறிஸ்து இதே பாணியில் இங்க ரெண்டு காரியம் சொல்லியிருக்காரு, கவனிச்சீங்களா, ரெண்டு காரியம் சொல்றாரு. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதோ சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களும் புறாக்களை போல கபடத்தருளுமாய் இருங்கள். டோட்டலா கான்ட்ரடிக்ட் ஆன ரெண்டு காரியத்தை உதாரணத்துக்கு எடுக்கிறார். கம்ப்ளீட்டா ஆப்போசிட், இந்த சர்ப்பம் புறா கம்ப்ளீட் ஆப்போசிட். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த காரியத்துக்கு விளக்க நீங்களே சொல்லிடுவீங்க. சர்பம்ன்றது எதை குறிக்கும், புறான்றது எதை குறிக்கும், டோட்டல் ஆப்போசிட்ல ரெண்டு எடுக்கிறாரு. சர்பம்ன்றது நம்ம எப்பவுமே பிசாசு, புறாங்கிறது பரிசுத்தாவியானவர், ஒன்று அசுத்தாவி இன்னொன்று பரிசுத்தாவியானவர். இத யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எதைகிட்ட கத்துக்க சொல்றாரு பாருங்க, சர்பத்துக்கிட்ட கத்துக்கோங்கிறாரு, சர்பத்துக்கிட்ட கத்துக்கோங்கிறாரு. அது சிம்பாலிக்கா எடுத்துட்டீங்கன்னா, பிசாசு கிட்ட கத்துக்கோ, பரிசுத்தாவியான கத்துக்கோ. ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியம். பிசாசு கிட்ட கத்துக்கோ, பரிசுத்தாவியான கத்துக்கோ, அசுத்தாவிட்டி கத்துக்கோ, பரிசுத்தாவிட்டி கத்துக்கோன்ற. இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். சர்பம் என்றாலே நம்ம வேதம் முழுவதிலும் பிசாசு தான் குறிக்கும், வேற எங்கேயும் வேற எங்கேயுமே அதுக்கு வேற தாட்டே கிடையாது. அப்ப அப்படி இருக்கும்பொழுது ஏன் இயேசு கிறிஸ்து சர்பத்தை நமக்கு முன்னுதாரணமாய் வச்சு இந்த உலகத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் அதுகிட்ட கத்துக்க சொல்லி சொல்றார். சர்வம்னு பாத்தீங்கன்னா எடுத்த உடனே பார்க்கும்போது வேதம் முழுவதும் கவனிச்சு பாத்தீங்கன்னா பூமியில் இருக்கிற சகல ஜந்துக்களிலும் அது அதிக தந்திரம் உள்ளதா இருந்ததுன்னு இருக்குது. இல்ல சம்ப தந்திரம் உள்ளதாச்சு, அதுக்குள்ளதான் சாத்தான் புகுந்தான். சர்வம் பிசாசு கிடையாது, சர்வம் தந்திரம் உள்ளதா இருந்ததுனாலே சாத்தான் அதற்குள் புகுந்து அவன் மனுஷனை வஞ்சித்தான். ஆனா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சர்வம் என்று ஏன் எடுக்கிறார்? அப்ப பிசாசு கிட்ட கூட நமக்கு லெசன் இருக்குதா? அது தியானிக்கும் போது தெரியுது, பிசாசு கிட்ட தான் நிறைய லெசன் நமக்கு இருக்குது. பிசாசு கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது நம்ம. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த உலகத்திலே உலக வாழ்க்கையிலும் சரி, இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு சரி, ரெண்டு ராஜ்யங்கள் இருக்கிறது. ஒன்று நாம எதிர்பார்த்திருக்கிற தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்று பிசாசுக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்குது. புரியுதா? பிசாசுக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்குது. அப்ப இந்த பிசாசுக்கு என்று இருக்கிற ராஜ்யம், இப்ப நம்ம வந்து தேவ ராஜ்யத்துக்காக நம்ம உழைக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நம்ம பிரயாசப்படுறோம், அதுக்காக நம்மளால் முடிஞ்ச எல்லாத்தையும் நம்ம செய்யறோம். அதே வேளையில் பிசாசு தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அவன் இந்த உலகத்தில் செயல்பட்டு இருக்கிறான் இல்லையா? அவனும் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதற்கு தன்னாலான எல்லா காரியத்தையும் அவன் வேகமாய் செய்து கொண்டிருக்கிறான். நாமும் தேவனுடைய ராஜ்யம் விரிவடைவதற்கு நம்மளாலான காரியங்களை நாமும் செஞ்சுட்டு இருக்கிறோம். இதுல அவன் தன்னுடைய முயற்சியாக பல காரியத்தை செய்யறான். என்ன, டாஸ்மாக் கடையை திறந்து விட்டுருக்கலாம், இன்னும் பலவிதமான என்ன சொல்றது, வெப்சைட்ல மோசமான வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கலாம், பலவிதமான பாவலை ட்ரக்ஸ் அனுப்பி விட்டுருக்கலாம். இப்படி பலவிதமான காரியங்களை அவன் செய்து தன்னுடைய ராஜ்யத்தை அவன் கட்டி கொண்டிருக்கிறான். நம்ம அதை அழிக்க முடியாததற்கு மாறாக நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம செயல்பட்டு இருக்கிறோம். இதுல பல வேளைகளில் நம்ம கவனிச்சு பாத்தீங்களானால், நம்ம வேகத்தை விட அவன் வேகம் சில இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்பீடா தான் தெரியும். நம்ம நாலு பேரை ரட்சிப்பு கூட நடத்துறதுக்கு அவன் எட்டு பேரை தற்கொலை பண்ணி சாக வச்சு நரகத்தை தூக்கிட்டு போயிடுறான். அப்போ ஒவ்வொரு நாளிலும் எவ்வளவு ஜனங்கள் செத்து போகிறார்கள், எவ்வளவு வேகமாய் ஆத்துமாக்களை அவன் நரகத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறான். போன வாரத்தில் கூட அந்த மலேசியன் ஏர்கிராப்ட் வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க, ஒரு செகண்ட்ல 298 ஆத்துமாக்கள் போச்சு. அப்போ இது போல பிசாசு வேகமாய் செயல்படுகிறான், செயல்பட்டு ஒவ்வொரு நாளிலும் தன்னுடைய ராஜ்யத்திற்கு ஆட்களை கொண்டு போயிட்டே இருக்கிறான், நரகத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கான். நம்ம கூட அந்த வேகத்தோடு செயல்படுகிறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பல நேரத்தில் கேள்விக்குரிய விஷயம்தான். அப்போ அவங்ககிட்ட நம்ம நிச்சயமாகவே சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இப்ப உங்களுக்கு பிசாசை குறித்து நான் பைபிளில் சில காரியத்தை காமிச்சு அந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படிங்கறத இப்ப நம்ம தியானிக்க போறோம். பிசாசை பார்த்து அதே போல நம்ம இருக்கணும். சரியா, எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 12:43 45 வரைக்கும் வாசிக்கலாம்.
அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தண்ணிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கு சம்பவிக்கும் என்றார்.
இங்கே இயேசு கிறிஸ்து பிசாசை குறித்து ஒரு டாக்டரின் எடுக்கிறார். பிசாசு யார், அவன் எப்படிப்பட்டவன் என்பதை இங்கே சொல்றார். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் அப்படின்னு சொல்லி திரும்பி வருமா. அசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள் இருக்கிறது, அதை துரத்தி விடும் பொழுது அது என்ன செய்கிறது, ஓடுது. ஓடின பிறகு பல இடங்களில் அது இளைப்பாறுதல் தேடுகிறது. இளைப்பாறுதல் தேடி கண்டுபிடித்தால் இருக்கும், இல்லாவிட்டால் தான் விட்டு வந்த இடத்திற்கு திரும்பவும் வந்து பார்க்கும். ஃபர்ஸ்ட் காரியம் பிசாசுகிட்ட நம்ம தெரிஞ்சு கத்துக்க வேண்டிய விஷயம். இப்ப நம்ம போயிட்டு ஒருத்தருகிட்ட சுவிசேஷத்தை சொல்றோம், சொன்னோடனே உங்களுக்கு வேற வேலை இல்லையா, யாராவது பணம் கொடுக்குறாங்களோ உங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்து பத்தி சொல்றீங்க அப்படின்னு உங்களை பார்த்து திட்டுறாங்க, திட்டி துரத்துறாங்க, சரியா? உங்களுக்கு வேற வேலையே கிடையாது, மதம் மாத்தம் பண்ணிட்டு தெரிஞ்சு அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்களா அப்படின்னு உங்களை கேவலமா பேசி துரத்துறாங்க. திருப்பி அந்த ஆளை போய் பார்ப்பீங்களோ? பார்க்க மாட்டீங்க. ஐயா இது ரொம்ப பிடிச்ச கேஸ் தான், இனிமே அந்த வீட்டு பக்கமே போகக்கூடாது. ஆனா பிசாசு அப்படி கிடையாது, அதை துரத்தி விட்டாலும் இங்க எங்க அப்படி போய் அலைஞ்சிட்டு திருப்பி தான் விட்டு வந்த இடத்துக்கு திருப்பி வருமா? புரியுதா? தன்னை துரத்தி விட்ட இடத்துக்கு திரும்பி வந்து நெக்ஸ்ட் அட்டெம்ட் பண்ணுது. நம்ம என்ன செய்யறோம், ஒரு அட்டெம்ட் சரியில்லைன்னா அந்த பக்கமே தலை வச்சு படக்கூடாது, முடிவு பண்ணிடுறோம். ஆனால் பிசாசு அப்படி கிடையாது, அடுத்த அட்டெம்ப்ட் பண்ணுது. அப்ப பிசாசு கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, ஒரு நபருக்கு சுவிசேஷத்தை சொல்லி ஒரு நபரை நம்ம ரட்சிப்புக்குள் நடத்த நினைக்கும் பொழுது எல்லாருமே பாசிட்டிவா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எல்லாருமே அதை சந்தோஷத்தோடு நம்ம சொல்ற வார்த்தைகளை கேட்க மாட்டாங்க. சிலர் முறைப்பாங்க, சிலர் தவறாய் பேசுவாங்க, சில நமக்கு அபாண்டமாய் சில காரியங்களை சொல்லுவாங்க, நம்மளை விரட்டி அடிக்கிறதுக்கு ஏதாவது காரியங்களை சொல்லுவார்கள், முகத்தை காட்டுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது நாம் இனி இந்த நபர்கிட்ட வச்சுக்க கூடாது என்று சொல்லி ஒதுங்கி போகக்கூடாது. இந்த சர்பத்தை போல இருங்கள், வினாவை வினா உள்ளவர்களா இருங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் அவன் அப்படி துரத்தி விட்டாலும் திரும்பவும் தன்னுடைய அட்டம்ப்ட் வந்து செய்யறது போல, ஒரு நபருக்கு நம்ம சுவிசேஷத்தை சொல்லி அவங்க ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் அந்த நபரை அவ்வளவுதான் சொல்லி முடிவு கட்டி ஒதுக்கிடாதீங்க, மறுபடியும் அட்டெம்ப்ட் பண்ணுங்கன்றார். பிசாசு அப்படிதான் பண்ணுது, தன்னுடைய முயற்சியை அது கைவிடுகிறது இல்லை, தன் முயற்சியை அது கைவிடுகிறது, மறுபடியும் வந்து பார்க்கும், கொஞ்சம் அலைஞ்சிட்டு திரும்பி வந்து பார்க்கும். இன்றைக்கு சொல்லுகிறேன், எந்த நபரையும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். ஒரு தடவை நம்மகிட்ட முகத்தை காட்டுறாங்கன்றதுனால அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம முத்திரை குத்திட முடியாது. ஒரு தடவை நம்ம சொல்லும்போது அவங்க நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணலன்றதுனால அவர்கள் ரட்சிக்கப்படவே மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம முடிவு கட்டிட முடியாது. ஒருவேளை அன்னைக்கு அவங்க மூடு சரியில்லாமல் இருக்கலாம், ஒருவேளை அவங்களுடைய காரியங்கள் வேற ஏதாவது நடந்திருக்கலாம். மறுபடியும் நம்முடைய முயற்சியை நாம் கை கொள்ள வேண்டும். ஒருவேளை அந்த நேரத்தில் அவங்க வந்து ஒரு வேற ஒரு காரியத்தில் இருந்திருக்கலாம், என்ன சொல்றது, ஒரு பணம் சம்பாதிக்கிற மோகத்தில் இருந்திருக்கலாம், அல்லது ஒரு பாவத்திற்குரிய ஒரு எண்ணத்தில் இருந்திருக்கலாம், நீங்க போடுறது அவங்களுக்கு எரிச்சலா இருந்திருக்கும், அதனால அவங்க இது பண்ணிருக்கலாம். அப்ப அந்த சூழ்நிலையில அதுதான் லாஸ்ட் சொல்லக்கூடாது. நீங்க உலக சரித்திரத்திலேயே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கூட, சபை சரித்திரத்தில் ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ பேர் பல அட்டெம்ப்ட்ல ரட்சிக்கப்பட்ட வருகிறாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை சாட்சியை நான் படிச்சிருக்கேன், ஒரு அட்டெம்ப்ட்ல எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டது கிடையாது. நம்மளே கூட எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீங்க நம்ம ரட்சிக்கப்பட்டமான நிறைய பேர் சொல்ல முடியாது. எத்தனையோ தர வசனத்தை கேட்டு அதன் பிறகு ஒரு தடவை ஒப்பு கொடுத்திருக்கலாம் இல்லையா? யாருமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நம்ம ரட்சிக்கப்பட்டோம் சொல்ல முடியாது. அப்ப நம்மளும் ஒருத்தர்கிட்ட ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு அது நமக்கு ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னா உடனே அவ்வளவுதான் முடிவு பண்ணக்கூடாது. அடுத்த அட்டெம்ப்ட் பண்ண விடாமுயற்சி நமக்கு தேவை, தொடர்ந்து விடாமுயற்சி நமக்கு தேவை. பாலியாங்கிச்சோ என்ற தேவ மனுஷனும் அவர் ரட்சிக்கப்பட்ட பொழுது கூட அவருடைய சரித்திரம் அப்படிதான் சொல்லுது. அவர் 18 வயது உள்ளவராக இருக்கும் பொழுது அவருக்கு இருதய வியாதி ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்படுகிறார். அந்த சூழ்நிலையில் அவர் வந்து புத்த மதத்தை சார்ந்த ஒரு பின்னணி அவருக்கு, அதைத்தான் அவர் மேன்மையாக நினைத்திருந்தார். புத்த மதத்தில் இன்னொரு கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு எந்த விதமான ஒரு மேன்மையும் கிடையாது, ஆண்களுக்கு மட்டும்தான் மேன்மை, பெண்களை சமமாக எந்த விதத்திலையும் லிசன் பண்ண மாட்டாங்க. ஒரு லேடிஸ் ஏதாவது ஒன்று சொல்றாங்கன்னா அதை லிசன் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் புத்த மதத்தில் இருக்கிறவங்களுக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவர் அந்த மருத்துவமனையிலே மரணத்திற்கான ஒரு நிலைமையில் அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை, ஒரு சின்ன பிள்ளை வந்து ஒரு நாள் அவரிடத்தில் ஒரு புதிய ஏற்பாட்டை கொடுத்து இதை படி என்று சொல்லி கொடுக்கிறான். அவருக்கு கோபம் வருது, அவளை திட்டி அனுப்புறார், இதெல்லாம் என்கிட்ட பேசாதன்னு சொல்லி அனுப்புறார். மறுபடியும் இன்னொரு முறை அந்த பிள்ளை வந்து அதே பிள்ளை அவங்கள்ட்ட வந்து கொடுத்து இதை படிங்க, இயேசு கிறிஸ்துவை நேசிங்க என்று சொல்லி கொடுக்கிறாள். மறுபடியும் திட்டி அனுப்புகிறார். அப்படி பல முறை நடக்கிறது. கடைசியில் ஒரு நாள் கோபம் வந்து வாங்கி அந்த புக்கை தூக்கி அவன் முகத்துல, புதிய ஏற்பாட்டை தூக்கி அவன் முகத்துல தூக்கி வீசி அடிச்சு, போயிடு இனிமே இந்த பக்கம் வராத அப்படிங்கிறார். அதன் பிறகு அந்த பிள்ளை அழுதுகிட்டே போயிட்டான். அதுக்கு பிறகு அவள் வரல, அழுதுகிட்டே போயிட்டான். ஆனால் அவள் போன பிறகுதான் இவர் உள்ளத்திலே ஒரு ஆவியானுடைய தாக்கம் வந்துச்சு. அந்த பிள்ளை அழுதுகிட்டே போறாளே, இதை கொடுத்துட்டு படின்னு சொல்லி ஏன் அதை எடுத்து படிக்க கூடாது என்று சொல்லி, அதன் பிறகுதான் அவருடைய உள்ளம் குத்தப்பட்டது. அவள் அழுதுகிட்டே போன பிறகு ஆவியான அவளை குத்துறார். உடனே வேதனையோர் ஏன் அவள் அழுதுகிட்டே போறாது, அவள் எடுத்து கொடுத்துட்டு படிச்சுதான் பாப்பமே, அவள் போன பிறகு எடுத்து படிக்கிறார். கர்த்தர் அவரோடு கூட பேசுறார். பல முறை அந்த பிள்ளை அவரை அட்டம் பண்றார். பல முறை வந்து தன் முயற்சியை விடாமல் அவர் திட்டம் வந்து தன் முயற்சி விடாம அவள் செய்துட்டு இருக்கிறார். அதன் பிறகு கர்த்தர் அவளை தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாக ரட்சிக்கிறார். அதன் பிறகு அவர் சொல்றார், அந்த பிள்ளையை நான் தேடினேன், எப்படியாவது பார்த்து நன்றி சொல்லணும்னு. கடைசியில் அவளை என் வாழ்க்கையில் என்னைக்குமே நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கிறார். அப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, விடாமுயற்சி என்பது பிசாசு கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். விடாமுயற்சி, ஒரே காரியத்தில் ஒரு முயற்சி பண்ணி விட்டுறக்கூடாது. ரெண்டாவது பாருங்க, அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். இப்பொழுது அந்த போன ஆவி என்ன செய்கிறது, திரும்பி வருது. திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அந்த இருதயம் வெறுமையாயிருக்கிறது, அங்க எதுவுமே இல்லை. வெறுமையா இருக்கும் பொழுது அது என்ன செய்கிறது, திரும்பவும் போயிடுது, உள்ள நுழையாம திரும்பி உட்போது. போய் தன்னை பார்க்கிலும் ஏழு பொல்லாத ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து அந்த இருதயத்துக்குள் புகுந்து விடுகிறது. இரண்டாவது காரியம். இப்ப அது முதல் காரியம், அது நினைக்குது நம்ம தனியா இருந்தோம், நம்மளை துரத்தி விட்டுட்டாங்க, நம்மளால் நிக்க முடியல. நம்ம மனுஷர்கள் வந்து இயேசுவின் நாமத்தை சொல்லி துரத்தும் போது நம்மளால் நிக்க முடியல, துரத்திட்டாங்க. இப்ப நம்ம திரும்பி வந்து பார்க்கிற அந்த இருதய வெறுமையா தான் இருக்குது. உள்ள போகணும், டக்குன்னு திரும்பி வந்து உள்ள நுழையில. அதுகிட்ட கத்துக்கிற விஷயம் பாருங்க, உள்ள டக்குன்னு வந்து நுழையில. அது உடனே திரும்பி பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டு சர்வே பண்ணுது. அந்த மனுஷனுடைய நிலைமைய சர்வே பண்ணுது. ஓ, இது காலியா இருக்குது, சரி, இதுல இருந்து நம்மளை ஏற்கனவே ஒரு தடவை துரத்தி விட்டுட்டாங்க, இப்போ துரத்த முடியாதபடிக்கு நம்ம அந்த நபருக்குள் நம்ம உள்ள என்டர் ஆகணும். உடனே என்ன செய்து, தனியாக தான் இருந்ததுனால தான் துரத்தினாங்கன்னு மறுபடியும் போய் தன்னை விட மோசமான பொல்லாத ஏழு ஆவிகளை கூட்டிக் கொண்டு உள்ளே வந்து புகுந்து விடுகிறது. அப்ப இதுல ரெண்டாவது ஞானம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய முதல் முயற்சியிலே அது ஃபெயிலியர் ஆனதுனால ரெண்டாவது என்ன செய்கிறது, தன் முயற்சியை, தன் பலத்தை அதிகரித்துக் கொண்டு வருகிறது. தன் பலத்தை அதிகரித்துக் கொண்டு வருகிறது. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், ஒரு தடவை போய் ஒருத்தருக்கு சொல்றோம், அந்த நபர் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ற மாதிரி இருக்கிறாங்க, அந்த நபர் கர்த்தருக்கு கீழ்படுகிற ஒரு எண்ணத்தோட இல்லை. அப்ப நம்ம திரும்பி போய் அப்படியே அதே மாதிரி வழக்கமா போய் போய் சொல்லி பார்த்தோம்னா கூட எந்த மாற்றம் வராது. நெக்ஸ்ட் விசிட் நீங்க போகும் பொழுது என்ன சொல்றாரு, நெக்ஸ்ட் டைம் அந்த நபர் அட்டன் பண்ணும் பொழுது முன்பு இருந்ததை பார்க்கிலும் அதிக பலத்தோடு போக வேண்டும். புரியுதா, முன்பு இருந்ததை பார்க்கிலும் உங்கள் பலத்தை கூட்டிக் கொண்டு போக வேண்டும். முன்பு ஒரு ஆவியா வந்துச்சு, இப்ப தனக்கு சப்போர்ட்டா இன்னும் ஏழு ஆவிகளை அது கூட்டிக் கொண்டு போனது. புரியுதுலா, கூட்டிக் கொண்டு போனது. அப்ப தன்னுடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணிக்கிச்சு. நம்ம ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு லெவல் இருப்பாங்க. இப்ப கடவுளே இல்லைன்றவங்க நம்ம வந்து அவங்க வீக்கானாலும் சொல்ல முடியாது. அவங்களுக்குள்ள அந்த கடவுள் இல்லைங்கிற அந்த மைண்ட வந்து பிசாசு ஸ்ட்ராங்கா போட்டு வச்சிருக்கோம். ஒருவேளை கோயில் அலையிறவங்களை விட இவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. புரியுதுல, கோயில் அலையிறவன் தான் பக்தி உள்ளவங்க தான் பிசாசு பிடிச்சவங்க நினைக்க கூடாது. கடவுளை இல்லைன்னு சொல்றவன் அதை விட அதிகமா பொசஸ்டா இருப்பான். கடவுள் இல்லைன்ற ஒரு மைண்ட ஸ்ட்ராங் அதை விதச்சு வச்சிருக்கும். அது பிசாசுடைய காரியம் தான். தேவ பக்தியும் பிசாசுடைய காரியம் தான், கடவுளை இல்லைங்கிறது கூட பிசாசுடைய காரியம் தான். அப்ப நம்ம என்ன செய்யறோம், ஒரு தடவை அட்டன் பண்றோம், அந்த அட்டன் பண்ணும் பொழுது அந்த முயற்சியில் நம்ம ஃபெயிலியர் ஆகும் பொழுது திருப்பியும் அதே பலத்தோடு திருப்பியும் போய் உங்களுடைய அட்டம்ப்ட் நீங்க வைக்காதீங்க, உங்கள் பலத்தை கூட்டுங்கள். அப்படின்னா உங்கள் ஜெபத்தை கூட்டுங்கள். இன்னும் ஏழு பேரை கூட சேர்த்துக்கிட்டது போல நம்முடைய பலத்தை அதிகரிக்க வேண்டும். ஏன்னா அந்த நபருக்கு வந்து நம்ம ஏற்கனவே போல ஸ்ட்ரென்த்ல போன போது ரிசல்ட் இல்லை, கிடைக்கல. அப்ப நம்ம ஸ்ட்ரென்த்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் ரிசல்ட்டை கொடுப்பார். அப்ப ரெண்டாவது தடவை பாருங்க, இன்னும் ஏழை கூட்டிட்டு வரும்போது உள்ள புகுந்துருன்றாரு, அது சக்சஸ் ஆயிடுச்சு. அதுக்கு ஃபர்ஸ்ட் தனியா இருக்கும் துரத்தி விடப்பட்டது, இப்போ இன்னும் ஏழு பேரை கூட்டிக் கொண்டு போன பொழுது தன்னுடைய முயற்சியில் அது வெற்றி கண்டுவிட்டது. அப்போ பலத்தை அதிகரிக்க வேண்டும், ஒரே காரியத்தில் இருக்கக்கூடாது என்றார். அமெரிக்க தேசத்தில் இப்பவும் கூட இருக்கிறார் டி எல் ஆஸ்பர்ன் என்கிற ஒரு அருமையான தேவ மனுஷன். அவருக்கு இன்னும் 90 வயசுக்கு மேல இன்னும் இருக்கிறார். அவர் வந்து முதல் முதலாக இந்தியாவுக்கு ஒரு மிஷினரியாக வந்தார். மிஷினரியாக வந்து இது வந்து 1940s அந்த டைம்ல நினைக்கிறேன், அந்த டைம்ல வந்திருக்கிறார். மிஷினரியாக வந்து அவர் பல இடத்துல இருந்து அவர் ஊழிய செய்ய ட்ரை பண்றார், ஆத்ம ஆதாயத்துக்காக முயற்சி பண்றார். முயற்சி பண்ணும்பொழுது அவருக்கு எல்லாமே ஃபெயிலியர். சில வருஷங்கள் இந்தியாவில இருந்து பல இடத்துல போய் ஜனங்களை சந்திக்கிறார், ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்றாரு. அவருடைய முயற்சி எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒண்ணுமே பண்ண முடியல. பின்பு அவர் தன்னுடைய தன்னை இந்தியாவுக்கு அனுப்பின மிஷினரி இயக்கத்திற்கு கடிதம் எழுதுறாரு, தயவு செய்து என்னை திருப்பி கூப்பிட்டுருங்க, இந்தியாவில் என்னால் ஊழியம் செய்ய முடியல என்று சொல்லி அவர் லெட்டர் எழுதுறார். அப்பொழுது அங்கிருந்து இன்னொரு லெட்டர் வருது, நீ கண்ணீரோடு ஜெபித்த முயற்சி செய்து பார் அப்படின்னு. ஆனா இவருக்கு அது கூட இவருக்கு நம்பிக்கையே போயிடுச்சு, இந்தியா அவ்வளவு மோசமா இருக்குது, அவ்வளவு கடினமான ஜனங்களா இருக்கிறாங்க, அவ்வளவு மந்திரவாதம், அவ்வளவுதான் விக்கிரக ஆராதனை இதெல்லாம் இருக்குது, அந்த ஜனங்களை எப்படி நம்ம பிடிக்கிறது, ஒண்ணுமே அவருக்கு பண்ண முடியல. கடைசியில தோல்வி அடைஞ்சு போயிட்டார், அமெரிக்காக்கே போயிட்டார். போன பிறகு அவர் ஊழியம் செய்யறதை நிறுத்திட்டார். நம்ம இப்படி போய் ஃபெயிலியர் ஆயிட்டமே, ஒரு மிஷினரியாக நம்ம தேசம் விட்டு தேசத்துக்கு போனோம், அதன் பிறகு நம்ம ஃபெயிலியர் ஆயிட்டமே. பல மாதங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க மட்டும் செய்தாராம், ஊழிய செய்யவே இல்லை, ஜெபிக்க மட்டும் செய்தார், வெறும் ஜெபம். கர்த்தருடைய பாதத்தில், ஆண்டவரே என்னை நீங்க ஊழியத்துக்கு அடைச்சா ஏன் என்னால ஒரு ஆத்மா என்னால் ஆதாயம் செய்ய முடியல, ஏன் என்னால ஜெயிக்க முடியல. பல மாதங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிச்ச உடனே கர்த்தர் அவரை வல்லமையாக அபிஷேகம் பண்ணார். அதன் பிறகு கர்த்தர் சொன்னார், நீ எழும்பி பிரசங்கம் பண்ணு என்று சொன்னார். அதன் பிறகு அவர் ஊழியத்தை எவாஞ்சலிஸ்டாக தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிச்சு ஜனங்களை ரீச் பண்ண ஆரம்பிச்சார். ஸ்டேஜ் போட்டு பெரிய மீட்டிங்ஸ் நடத்த ஆரம்பிச்சார். நடத்த ஆரம்பிக்கும் போது கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய ஆரம்பிச்சார். அவரை குறித்த என்ன சொல்றதுன்னா, சில காரியங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். 1956ல் இங்க சென்னையில எஸ்ஐஏ திடல் போர்ட் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கு, அங்க வந்து வந்தாராம். அப்பொழுது வந்து டிஜிஎஸ் தினகரன்லாம் ரட்சிக்கப்பட்டு புதுசு 55ல் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். இது வந்து 56ல் நடந்திருக்குது. 56ல் வந்து இங்க எஸ்ஐஏ திடலுக்கு வந்திருக்கிறார். வந்தபொழுது அப்பெல்லாம் இன்னைக்கு எவ்வளவு கிறிஸ்தவம் பரவி இருக்குது, ஆனா அந்த நாட்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸ் இருந்து இருக்க மாட்டாங்க, ரொம்ப மோசமான சூழ்நிலை. 50ஸ்லாம் எப்படி இருந்திருக்கும், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் வந்து அந்த இடத்துல ஒரு பப்ளிக் மீட்டிங் போட்டிருக்கிறார். குருடர் பார்வையடைகிறார், சப்பானியில் நடக்கிறார்கள். கர்த்தர் அந்த கூட்டத்திலே அன்னைக்கு கிறிஸ்தவர்களை இல்லாமல், இன்னும் சொல்ல போனா அவருக்கு அந்த கூட்டத்துக்கு அவருக்கு அரேஞ்ச் பண்றது கூட சரியான ஆட்கள் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த கூட்டத்துக்கு 80,000 பேர் வந்து கலந்துங்கினாங்களாம். ஒவ்வொரு நாள்லையும் கிட்டத்தட்ட 3 நாள் 5 நாள் அந்த கூட்டம் நடந்திருக்கு. 80,000 பேர் அந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதுல டிஜிஎஸ் தினகரன் கூட அதுல வந்து ரட்சிக்கப்பட்ட புதுசா அந்த கூட்டத்தில் போய் அவரும் கலந்திருக்கிறார். பின்னால கூட்டத்தில் ஜனங்களுக்கு நடுவில் உட்கார்ந்து அட்டன் பண்ணார். அப்ப அந்த கூட்டத்தில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளிலும் மெசேஜ் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிச்ச பிறகு குருடர்கள் பார்வையோட இந்த ஸ்டேஜில் வந்து சாட்சி சொல்றாங்க. சப்பானிகள் வந்து 3 கோள்களை எல்லாம் தூக்கி காமிச்சு தாங்கள் முற்றிலும் சுகமாக்கப்பட்டதை காமிச்சு கோல் அந்த எல்லாம் கிளச்சஸ் எல்லாம் தூக்கி காமிச்சு தூக்கி வீசி எரிஞ்சிட்டு நடக்கிறாங்க. இப்படி பலத்த அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதுல கடைசி நாள் கூட்டத்திலே ஒரு பிராமண மனுஷன், ரெண்டு காலுமே அவருக்கு ஊனமான மனுஷன், நடக்கவே முடியாத மனுஷன், அந்த கூட்டத்தில் கடைசியில வந்து உட்கார்ந்து இருக்கிறார். உட்கார்ந்த உடனே கடைசியில் அந்த ஜபம் நடக்கும்போது தேவ வல்லமை அந்த மனுஷனை வந்து தாக்குச்சு, நிரப்பிச்சு. சடனா தேவ வல்லமை நிரப்பினோட அந்த கால்கள் பலனடைஞ்சது, எழுந்தாரு, எழுந்து நிக்க முடிஞ்சது. அது வரைக்கும் அவர் நின்னதே கிடையாது, எழுந்து நின்னாரு, நடக்க ஆரம்பிச்சாரு, ஓட ஆரம்பிச்சாரு. 100% அவருடைய கால்கள் புதிய கால்களாய் மாறியது. அற்புதம் அப்படி நடந்துச்சு. அந்த மனுஷன் நேரா ஸ்டேஜுக்கு ஓடினாராம், நடந்ததே கிடையாது, நேரம் ஓடினாராம். ஓடி மேடையில ஏறி தன் சட்டையை கழட்டினார், உள்ள பூணூல் போட்டு இருக்கிறார். எல்லாருக்கு முன்னால நின்று சொன்னாரா, இது வரைக்கும் நான் நடந்தது கிடையாது, ஆனால் இன்றைக்கு இயேசு என்னை நடக்க பண்ணார், இவர் தான் உண்மையான தெய்வம் அப்படி சொல்லி பப்ளிக்ல அந்த பூணூலை அறுத்து தூக்கி அடிச்சாங்க பப்ளிக்ல எல்லாருக்கும் முன்னால. இனி நான் ஒரு கிறிஸ்தவன், இயேசுவை தான் நான் பின்பற்றுவேன் அப்படின்னு ஜனங்க எல்லாரும் ஆர்ப்பரிச்சிருக்கிறாங்க, அதிசயப்பட்டு ஆர்ப்பரிச்சிருக்கிறாங்க. உடனே டி எல் ஹாஸ்பன் கேட்டாராம், இப்ப சொல்லுங்க, இந்த 80,000 பேரை நான் கேட்கிறேன், யார் தெய்வம் சொல்லுங்க. எல்லாரும் இயேசுவே தெய்வம் இருக்கிறாங்க, 80,000 பேரும் கையை உயர்த்தி இயேசுவே தெய்வம். நாங்கள் சொன்ன உடனே அவர் சொன்னாராம், அறுவடைக்கு இந்தியா ஆயத்தமா இருக்கிறது, எல்லாம் இயேசுக்காய் வாழுங்கள் என்று சொல்லிவிட்டு இந்திய தேசம் அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த தேசத்தை இன்னொரு 3 மாதங்கள் என் கையில கொடுத்தீங்கன்னா இதை நான் ஒரு கிறிஸ்தவ தேசமாகவே மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னா அது ஒரு பெரிய இஷ்யூவாச்சு. அந்த நாட்கள் RSS-ல இருந்தவங்க எல்லாம் அது பெரிய இஷ்யூவாயி, அப்ப இவரை இனிமே இந்திய தேசத்துக்குள்ளேயே கொண்டு வரக்கூடாது என்று சொல்லி அன்னைக்கு மதவெறிகள் நிறைய பேர் இருந்தாங்க. அதன் பிறகு அவரை வந்து இந்தியாக்குள்ள வர்றதுக்கு விசா கொடுக்க கூடாது, அதோடு பிளாக் பண்ணாங்க. அதுக்கு பிறகு எனக்கு தெரிந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால மதுரைக்கு வந்தார். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால ஹாஸ்பன் வந்தாரு, ஆனால் அவருக்கு பப்ளிக் மீட்டிங் கொடுக்கல. அப்ப வந்து 2nd தடவை வந்தபோது அவரை வந்து ப்ரீச்சரா இல்லாம ஒரு சாதாரணமா ஒரு வேற ஏதோ விசா, டூரிஸ்ட் விசா மாதிரி இதை எடுத்துக்கொண்டு வந்து அவரை வந்து ஒரு ஹால்ல மட்டும் வச்சு பேச வச்சிருக்கிறாங்க. டிஜிஎஸ் தினகரனை சொல்றாரு, என் வாழ்க்கையில வந்து அற்புதங்கள், என்னுடைய ஊழியத்தில் அற்புதங்கள் என்று நடக்கிறதற்கு எனக்கு ஒரு மோட்டிவேட் பண்ண ஒரே காரியம் டிஎல் ஆஸ்மனுடைய மீட்டிங் தான். அந்த மீட்டிங்கை பார்த்த பிறகுதான் அற்புதங்களை இயேசு செய்கிறார் என்பதை கண்ணார கண்டு எனக்குள் நான் தூண்டப்பட்டேன் அப்படிங்கிற. அப்ப இதுக்கு என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, முதல் முறை வந்து அவர் இந்தியாவில் தோல்வி அடைஞ்சிட்டு போனார். ஆனா அதே இந்தியாவுக்கு அவர் செகண்ட் டைம் வரும்பொழுது தன்னுடைய பலத்தை அதிகரித்துக் கொண்டு வந்தார். தன் பலத்தை அவர் அதிகரித்துக் கொண்டு வந்த பிறகு வெற்றி கண்டார். அவர் மூலமாக ஏராளமான ஜனங்கள் அற்புதங்களை பெற்றிருக்கிறார்கள். அவர் மூலமாக ஏராளமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் அவர் இருக்கிறார், டி எல் ஹாஸ்பன் இருக்கார். எதுக்காக சொல்றேன்னா, பிசாசு கிட்ட கத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், அது தன் முதல் முயற்சியிலே அது தோல்வி அடைஞ்சிச்சுன்னா உடனே ஃபெயிலியர் ஒத்துக்கிட்டு அதை நிறுத்தாம செகண்ட் முயற்சி பண்ணுது. ஆனா செகண்ட் முயற்சி எப்படி பண்ணுதுன்னா, தன் பலத்தை அதிகமாக்கி கொண்டு தன்னுடைய 2nd முயற்சியை செய்கிறது. சரியா, அடுத்தது பாருங்க, தன்னோடு கூட்டிக் கொண்டு உட்பு வந்து உள்ளே குடியிருக்கும். அப்பொழுது இந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாயிருக்கும், அப்படியே இந்த பொல்லாத சந்ததிக்கும் சம்பவிக்கும். இந்த மத்தேயு 12 அதிகாரத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஏன் இந்த இடத்துல பிசாச பத்தி பேசுறார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த அதிகாரத்தில் ஒரு காரணம் இருக்குது. 22வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சுஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். பரிசேயர் அதை கேட்டு இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயெல்செபூலினாலே
பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல்
மற்றபடி அல்ல என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி
தனக்குத்தானே
தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற
தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற
எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம்
எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம்
தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற
தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற
எந்த பட்டணமும்
எந்த பட்டணமும்
எந்த வீடும்
எந்த வீடும்
நிலை நிற்க மாட்டாது
நிலை நிற்க மாட்டாது
சாத்தானை சாத்தான் துரத்தினால்
சாத்தானை சாத்தான் துரத்தினால்
தனக்கு விரோதமாக
தனக்கு விரோதமாக
தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே
தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே
அப்படி செய்தால்
அப்படி செய்தால்
அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்
அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும் இயேசு கிறிஸ்துவில் அடுத்த ஒரு டாக்டர் இங்க பேசுறார் இயேசு கிறிஸ்து ஒரு குருடனும் ஊமையுமா இருக்கிற ஒரு மனுஷனை அந்த இடத்துல கொண்டு வராங்க அவனுக்குள்ள பிசாசு இருக்குது அப்ப அந்த ஆவியை இயேசு கிறிஸ்து துரத்துற உடனே அவனுக்கு பார்வை கிடைக்கிறது பேச ஆரம்பிச்சிட்டான் உடனே அதை பார்த்து ஜனங்கள்லாம் எக்ஸைட் ஆயிடுறாங்க சந்தோஷமாய் தாவீதின் குமாரன் இவர் அல்லவா இவர் தான மேசியா இவர் தான தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் உயர்த்தி துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்த்த உடனே பரிசேயர்களுக்கு எரிச்சல் வந்தது இப்படி ஜனங்கள் இவரை போட ஆரம்பிச்சிட்டாங்களே ஜனங்கள் இவர் பின்னால போக ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்கிறது என்று உடனே அதை தட்டி மட்டம் தட்ட வேண்டும் என்று வேணும்னே இவங்க பேசுறாங்க இவன் பிசாசிகளின் தலைவனாகிய பெயெல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறானே இல்லாமல் மற்றபடி அல்ல அப்படின்னு அபாண்டமான ஒரு பழியை அவர் மேல் போட்டு அவரை அவமானப்படுத்தி அவரை புகழுகிறதை நிறுத்துகிறதற்கு அவங்க ட்ரை பண்றாங்க இவர் பிசாசின் தலைவர்களை வச்சிருக்கிறார்ன்றாங்க பெயெல்செபூலை லூசிஃபரை தனக்குள்ள வச்சுக்கிட்டு இவர் பிசாசை துரத்துறாருன்றாங்க அப்ப இந்த காரியத்தை அபாண்டமாய் அவர் மேல பேசி அவர் அடக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க உடனே இயேசு கிறிஸ்து டக்குற அந்த இடத்துல ஒரு உண்மையை வெளிப்படுத்துறார் சிந்தனைகளை அறிந்து தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யம் பாத்தீங்களா பிசாசுக்கு ராஜ்யம் இருக்குது தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்போம் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாய் தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும் அப்படின்னு கேட்டார் சாத்தானுடைய ராஜ்யம் 6000 வருஷம் ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்குது இல்ல அவனுடைய ராஜ்யம் 6000 வருஷம் ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்குது ஆதாம் காலத்தில் தொடங்கி அவன் தன்னுடைய ராஜ்யத்தை வேகமாய் வளர்ச்சி அடைய பண்ணிட்டு தான் இருக்கிறான் இல்லையா அவனுடைய ராஜ்யம் வளர்ந்துட்டு தான் இருக்குது இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் இந்த மதம் வளருகிறது அந்த மதம் வளருகிறது இந்த இயக்கம் வளருகிறது ஒட்டுமொத்தமா சேர்த்த சாத்தானுடைய ராஜ்யம் வளருது கடவுள் இல்லைங்கிற தீக்கா வளர்ந்தாலும் சரி கடவுளை இருக்கிறான்னு சொல்லிட்டு சாமியார்கள் போலி சாமியார்கள் வளர்ந்தாலும் சரி அல்ல கோயில்களில் பக்தர்கள் வளர்ந்தாலும் சரி அல்லது பில்லி சுனிய மாந்திரீகங்கள் அது வளர்ந்தாலும் சரி அல்லது சினிமா உலகம் வளர்ந்தாலும் சரி அல்லது குடிகாரர்கள் வளர்ந்தாலும் சரி அல்லது வேறு அசுத்தமான பாவம் செய்கிற கூட்டம் வளர்ந்தாலும் சரி ஒட்டு மொத்தத்தில் பிசாசுடைய ராஜ்யம் வளருது அவனுடைய ராஜ்யத்துக்கு பல வெரைட்டி இருக்குது இல்லையா நமக்கு ஒரே தான் ஒரே வழி நானே வழி ஒரே ரூட் தான் ஆனா அவனுக்கு பல வழிகள் இருக்குது தன்னுடைய ராஜ்யத்துக்கு அவனுக்கு பல வழிகள் இருக்கு நமக்கு ஒரே வழிதான் அவனுக்கு பல வழிகள் இதுல இல்லைன்னா இன்னொரு போட்டுருவான் ஒருத்தர் பணத்துல போட்டுருவான் ஒருத்தர் குடியில போட்டுருவான் ஒருத்தர் சினிமாவில் போட்டுருவான் ஒருத்தர் இன்னொரு பாவத்துல போட்டுருவான் இன்னொருத்தர் கடவுள் இல்லைன்னு போட்டுருவான் இன்னொருத்தர் கடவுள் பக்தியில போட்டுருவான் இப்படி ஏதாவது உள்ள தூக்கி லாக் பண்ணிடுவான் அவனுக்கு பல வழிகளில் தன்னுடைய ராஜ்யத்தை அவன் விரிவுபடுத்திக் கொண்டே போகிறான் ஒரு சினிமா நடிகருக்கு இத்தனை லட்சம் பேர் அவனுக்கு ரசிகர்கள் இருக்கிறாருன்னா அது அவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சி அது நடிகருடைய வளர்ச்சி அல்ல பிசாசுடைய வளர்ச்சி அது பல விதத்தில் வளர்ச்சி செய்யறான் அவன் வளர்ந்து கொண்டே இருக்கிறான் 6000 வருஷம் அவனுடைய ராஜ்யத்தை அழிக்க முடியல 6000 வருஷத்தை விட்டுருக்க நம்ம 2000 வருஷமாவது நம்ம கணக்கு பார்க்கணும் ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு பிறகுதான் வெற்றி நமக்கு ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா அது வரைக்கும் தோல்வியில தான் போச்சு அவர் சிலுவை மரணத்திற்கு பிறகு காரியம் மாறி இருக்கணும் இல்லையா அவருடைய சிலுவை மரணம் பிசாசின் தலை நசுக்கப்பட்டது ஆனாலும் அவருடைய தலை நசுக்கப்பட்டு 2000 ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் அவருடைய ராஜ்யத்தை நம்மளால நிறுத்த முடியலையே, வளர்ச்சி நிறுத்த முடியலையே. அவருடைய ராஜ்யம் வளர்ந்துட்டு தானே இருக்குது, அவருடைய ராஜ்ய ஸ்டாண்டர்ட் இருந்துட்டு தானே இருக்குது, அவனுடைய ராஜ்ய ஸ்டாண்டர்ட் இருந்துட்டு தானே இருக்குது. அதை அழிக்க முடியலையே, முற்றிலும் அழிக்க முடியலையே. இயேசு கிறிஸ்து ஜெயிச்சான்னு நம்ம சொன்னாலும் அதை முற்றிலும் அழிக்க முடியலையே. ஏதோ ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாலும் அதை முற்றிலும் அழிக்க முடியலையே. ஒரு பக்கம் தடுத்தா இன்னொரு பக்கத்தில் வளர்ந்துட்டு தானே போயிட்டு இருக்குது. ஸ்ட்ராங்கா அது, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா தானே இருந்துட்டு இருக்குது. அதுக்கு என்ன ரீசன்? அதனுடைய ஐக்கியம் தான் ரீசன். தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் எந்த வீடும் எந்த பட்டணம் நிலைத்திருக்காது. அப்ப சாத்தான் என்ன செய்யல, தனக்குத்தான் பிரிஞ்சு கிடையாது. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே, அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலைநிற்கும்? பயங்கரமான கான்செப்ட் இதில் அவர் சொல்றது. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாய் தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. நீங்க இப்படி சொல்றீங்களே, இப்படி செய்ய மாட்டான் பிசாசுங்கிறார். சாத்தான் அப்படி ஒருபோதும் செய்ய மாட்டான், இன்னொரு சாத்தான் துரத்த மாட்டான். அப்ப அவனுடைய ராஜ்யம் பிரிவினமா இருக்குமே, அப்படி செய்த அவனுடைய ராஜ்யம் எப்படி நிலைத்திருக்கும்? அப்ப நிலைச்சிருக்கிறே கண்டிப்பா. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு உண்மையை வெளிப்படுத்துறார், கண்டிப்பாய் ஒரு சாத்தான இன்னொரு சாத்தான் துரத்துவது கிடையாதுங்கிறார். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க ஜனங்களுக்கு, ஒரு சாத்தான் வந்து அடிச்சு ஏதாவது பண்ணிடுது, உடனே மந்திரவாதிட்டு போறாங்க. 10,000 ரூபாய் வாங்குறான், 20,000 ரூபாய் வாங்குறான், ஒரு தாயத்தை கட்டுறான். அவங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனை டக்குனு டெம்பரவரியா சால்வ் ஆயிடுது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, இங்க போய் நம்ம சரி பண்ணிட்டோம், இந்த மந்திரவாதிட்டு போனா ஒரு தாயத்தை கொடுத்தானே சரியாயிடுது அப்படின்னு நினைச்சு அங்க போய் மாட்டிக்கிறாங்க. சாத்தான் ஒருபோதும் இன்னொரு சாத்தானே துரத்துறது கிடையாது. இது ஏமாத்து வேலை. அப்ப அது என்ன செய்யுது? இனி நான் பாத்துக்கிறேன், நீ இந்த ப்ராப்ளத்தை கொடுக்கறதுனால அவங்க என்ன செய்யறாங்க, அங்கங்க ஓடுறாங்க. இனி நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன், நீ அந்த ப்ராப்ளத்தை அப்படியே அடக்கிடு, இனி நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை ஒதுங்கிட்டு இது என்ன செய்யும், அதை அமைதிப்படுத்திட்டு இந்த மந்திரவாதியை கொண்டு போய் இவனை லாக் பண்ணிடும். மந்திரத்தின் மேல் அதிக நம்பிக்கை, தாயத்தின் மேல் அதிக நம்பிக்கை கொடுத்து வேற ஒரு இடத்துல கொண்டு போய் அவனை லாக் பண்ணிடும். ஆனா இந்த ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, ஓ இந்த இடத்துல போனாக்க துரத்திடுறாங்க, ரிலீஃப் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. கிடையாது, சாத்தான் ஒருபோதும் சாத்தானை துரத்தாது. புரியுதுங்களா? இது ஏமாத்து வேலை, மந்திரவாதிகள் மூலமாய் பிசாசு செய்கிற ஏமாத்து வேலை. இது ஒரு டாக்டரின், இயேசு கிறிஸ்து சொல்றது ஒரு டாக்டரின், ஒரு உபதேசம் இது. அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த உண்மை இன்னைக்கு ஜனங்களை இதிலேயே ஏமாத்துது. ஏமாத்தி என்ன செய்து, தன் கூட்டத்தை விரிவுபடுத்துகிறது, தன்னுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்துகிறது. இந்த ஆங்கிள் இருந்து இன்னொரு ஆங்கிள் கொண்டு போய் அவனை லாக் பண்ணிடுது. அப்போ அவனுடைய ராஜ்யம் நிலைநிற்பதற்கு ஒரே ரீசன் என்னன்னா, ஒற்றுமை. ஒற்றுமை, ஒற்றுமை. என்னைக்குமே பிசாசு எப்படியாகிலும் ஒரு ஆத்துமாவை நரகத்தில் கொண்டு போகிறதற்கு ஒன்னு விட்டா இன்னொன்னு, அது ஒத்துமையோடு செயல்படும். ஒத்துமையோடு செயல்படும். ஒன்று குடிக்க வைக்கும், குடிக்க வச்சனா அதுல லாக் ஆகி போனவன்க்கு அடுத்த ஆவி வந்து அவனுக்கு ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி உள்ள போந்து அவனை வியாதி உள்ளவனா மாத்தும், அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடும். அடுத்து இன்னொரு ஆவி வந்து அவனை மரணத்துக்கு நேரம் கொண்டு போகும். ஒவ்வொன்றும் ஒன்றவனுக்கு ஆதித்து செய்யும். அப்ப இன்னைக்கு வியாதிகளுக்கு பின்னால ஒரு ஆவி இருக்குது, பாவத்தில் அடிமைத்தனம் பண்றதுக்கு ஒரு ஆவி இருக்கிறது, கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு ஆவி இருக்குது, கடவுள் இருக்கிறான்னு சொல்றதுக்கு ஒரு ஆவி இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு ஆவி. அப்ப ஒவ்வொரு ஆவிகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்து எப்படியாயிலும் தன்னுடைய ராஜ்யத்தை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த காரியம் தேவ ராஜ்யத்துக்குள் இருக்கிறவர்களுக்குள்ள கிடையாது. அதான் பிரச்சனை. இல்ல சுவிசேஷர்களுக்கும் பாஸ்டர்களுக்கும் ஒத்து போகாது, இந்த விசுவாசிக்கும் அந்த விசுவாசிக்கும் ஒத்து போகாது. இவர் ஊழியத்துக்கு வந்தா அவர் ஊழியத்துக்கு வரமாட்டாரு, இவர் ஜபிக்க உட்கார்ந்தா அவர் வந்து கூட ஜபிக்க உட்கார மாட்டாரு. சாத்தான்கிட்ட கத்துக்கணும், சாத்தான்கிட்ட கத்துக்கணும். இல்ல அவன் ஜபத்துக்கு வரான், நான் ஜபத்து வர மாட்டேன், இவன் ஊடித்து போன நான் வரமாட்டேன், அந்த பாஸ்டர் சரியில்லை, இந்த விசுவாசி இந்த சொல்லுவார், இந்த விசுவாசி சரியில்லை, அந்த எவாஞ்சலிஸ்ட் சொல்லுவாரு. மொத்தத்துல எல்லாரும் நீயா நானும் ஃபைட்டிங் நடந்துட்டு தான் இருக்கு. ஒத்துமை இல்லாமல் போகிறது இதுவும் பிசாசனுடைய காரியம்தான், மறந்துடக்கூடாது. ஏன்னா ஒத்துமையா இருந்தா தேவராஜ்யம் தாங்க விரிவடைகின்றது அவனுக்கு தெரியும். அதனாலதான் அவனை பிரிவினையை உண்டு பண்ணி, ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணி, பிரிவினை உண்டு பண்ணி ஒத்துமையை குலைத்து விட்டால், குலைத்து விட்டால் தேவ வல்லமையை தடுத்து விடலாம் என்று சொல்லி பிசாசு நினைக்கிறான். ஒருமுறை தடுத்து விட்டது எல்லா ஊழியக்காரர்களும், எல்லா பாஸ்டர்ஸ், எல்லா விசுவாசிகளும், எல்லா ஊழியர்களும் ஒரே மைண்ட்ல நின்று ஜெபிச்சு ஒரே நோக்கத்தோடு ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரட்டும் சொல்லி ஒருமனப்பட்டு ஜெபிச்சா கர்த்தருடைய வல்லமை அபிஷேகம் பல மடங்கு அதிகரிக்கும் இல்லையா? ஆனா அது கூடாத காரியமா இருக்கிறது. அதனால இன்னைக்கு இதுவும் பிசாசுடைய தந்திரம் தான், ஒருமனப்பட விடாதபடி செய்கிறது. ஏன்னா அது அவன் அதுல சக்சஸ் ஆகிறான். இன்னைக்கு சொல்லுகிற இந்த காரியத்திலும் நம்ம கவனிக்கணும், சாத்தான் கிட்ட கத்துக்கணும். ஒரு மனதோடு தன் ராஜ்யத்தை அவன் கட்டி எழுப்புகிறான். அப்ப இதெல்லாம் பார்க்கணும். இதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், சர்பத்தை பார்த்து நீ கத்துக்கோ, அவனை பார்த்து நீ கத்துக்கோ. இதுல சர்பத்தை போல வினா உள்ளவர்கள் இருக்குது. ஆங்கில வேதாங்கத்தில் பி வைஸ் லைக் எ சர்பன்ட் இருக்கும். இது வினா உள்ளவர்கள் தமிழ் அது மொழிபெயர்ப்பு சரி கிடையாது. பி வைஸ் லைக் எ சர்பன்ட் அப்படின்னா அதுக்கப்புறம் ஞானம் உள்ளவர்களா இருங்கன்றார். அதுதான் கரெக்டான டிரான்ஸ்லேஷன். அப்போ ஞானம் உள்ளவர்களாக சர்பத்தை பார்த்து ஞானத்தை கத்துக்கொன்றார். அப்ப அவன் எவ்வளவு ஞானமாய் தன்னுடைய ராஜ்யத்தை அவன் விரிவுபடுத்துகிறான், தன்னுடைய ராஜ்யத்தை நிலை நிறுத்துகிறான், தன்னுடைய ராஜ்யம் தொலைந்து போகாதபடிக்கு அதை 6000 வருஷம் அழகாக மெயின்டைன் பண்ணி வளர செய்து கொண்டிருக்கிறான். பல வெரைட்டியான விதங்களிலே தன்னுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்துறான். நம்மளும் இன்னைக்கு பல விதங்களிலே நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்தணும். ஒரே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியாது. இன்னைக்கு காரியங்கள் மாறி இருக்கு. ஒரு காலத்தெல்லாம் பார்க்கும்போது தெரு பிரசங்கம் இருந்துச்சு. ஆனா தெரு பிரசங்கத்துல இன்னைக்கு ரோட்ல போய் நின்று பேச எல்லாரும் பாயிண்ட் போயிட்டே இருப்பான், ஒருத்தரோட கவனிக்க மாட்டாங்க. அந்த ட்ரெண்ட் மாறி போச்சு. ஒரு காலத்துல டான் பிரிச்சிங்னு வாங்க, நானும் ரட்சிக்கப்பட்டேன் அந்த காலத்துல. டான் பிரிச்சினு விடிய காலையில எழுந்து ரோட்ல வசனத்தை சொல்லிட்டே போவாங்க. அதெல்லாம் அந்த காலத்துல முடிஞ்சு போச்சு. தெரு பிரசங்கிற காரியம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எல்லாம் இன்டர்நெட்ல போயிடுச்சு, வெப்சைட்ல போயிடுச்சு. அப்போ நம்ம என்ன செய்யறோம், பல விதங்களிலே தேவனுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்கான காரியங்களை நம்ம எடுக்கணும். அவன் பிசாசு எத்தனை வெரைட்டியா என்ன செய்யறான், தன்னுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்துகிறான், ஒரு மனதோடு செய்கிறான், வெரைட்டியா தன்னுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்த நினைக்கிறான். நாமளும் கண்டிப்பாக அதை நம்ம செய்ய வேண்டும். என்னுடைய உறவினர் ஒருவர், என்னுடைய மாமா பையன், அவர் ஒரு தடவை அவர் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்துட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்பொழுது ஒரு முறை அவர் தர்மபுரி என்ற இடத்துக்கு அவர் டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டார். ரொம்ப ஒரு ரிமோட் ஏரியால அவர் ட்ரெஷரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப தர்மபுரியில அவர் ரொம்ப ரிமோட்டான டிரைவ் பிளேஸ்ல அவர் டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டார். அப்படி இருக்கும்பொழுது ஒரு முறை அவர் வந்து ஒரு வில்லேஜான ஒரு இடத்துல இருந்திருக்கிறார். அப்ப அங்க இருக்கும்பொழுது அவரும் அவருடைய நண்பரும் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த கிராமத்துல வந்து இவங்க பஸ் ஏறதுக்காக இருக்கும்போது அதுக்கு முன்னால ஒரு பஸ் வந்து நின்று இருக்குது. அந்த கிராமத்துக்கு வந்து நின்று இருக்குது. நின்ன உடனே அந்த ஊருக்குள்ள 4 கிளி ஜோசியக்காரங்க வந்து அந்த பஸ்ல இருந்து இறங்கினாங்களாம். கையில டப்பா வச்சுட்டு அந்த கிளி வச்சுட்டு 4 பேர் இறங்கினாங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. இவர் வந்து விசுவாசி, இவர் கூட இருந்தவரும் அவரும் ஒரு விசுவாசி. அப்ப இவங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி, இவங்க பஸ் இன்னும் வரல, அந்த இன்னொரு பஸ் வந்திருக்கு. வந்த உடனே அதுல இருந்து 4 பேர் அந்த இடத்துல இறங்கினா கர்த்தருடைய ஆவியான இவங்களோட பேச ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஊருக்குள்ளே 4 கிளி ஜோசியக்காரர்கள் பிழைப்பு நடத்தக்கூடிய வருமானம் அவங்களுக்கு கிடைக்குது. இந்த ஊரு சின்ன ஊருக்குள்ள 4 பேர் இந்த இடத்துல வந்து இறங்குறாங்கன்னா இந்த ஊருக்குள்ளே 4 பேருக்குமே பிசினஸ் நடக்குது. 4 பேரும் பிழைக்கக்கூடிய வருமானம் கிடைக்குது. அப்படின்னா இந்த ஊர்ல எவ்வளவு ஜனங்கள் இது கிளி ஜோசியத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க, அதுல எவ்வளவு தான் நம்புறாங்க. இதை ஆவியானவர் பேச ஆரம்பிச்சிருக்கிறார். பேச ஆரம்பிச்ச உடனே இவர்கள் மெதுவா அடுத்த நாள் அதை போல அந்த கிளி ஜோசிக்காரங்களை போய் கான்டாக்ட் பண்ணிருக்காங்க, பேசியிருக்கிறாங்க. பேசி இதை எப்படி நீங்க செய்யறீங்க, அவளுக்கு கொஞ்சம் நல்ல பணத்தை நிறைய கொடுத்து அவன்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. கையில அவன் எதிர்பார்க்கறத நிறைய பணத்தை கையில கொடுத்து எப்படி நீங்க இந்த கிளி எடுக்குது, எப்படி செய்யுதுன்ற காரியத்தெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அப்ப அவர் வந்து இப்படி பழக்கப்படுத்துறோம், அப்ப அந்த கிளி வந்து தானா எடுக்கிறது கிடையாது, அப்ப நாங்க அந்த இடத்துல அந்த ஆட்களை ஜட்ஜ் பண்றோம். அப்ப அந்த கையில ஒரு நெல்லை வச்சிருப்போம், அந்த நெல்லை வந்து எடுத்து அசைச்சு காட்டும் போது கிளி அந்த காடை தான் பார்த்து எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா எங்க கையில் இருக்கிற நெல்லை பார்த்துட்டே இருக்கும். அந்த நெல்லை நாங்க அசைச்சு காட்டும் போது டக்குன்னு அந்த காடை கையில தூக்கிட்டு வந்து கொடுத்துருவோம், உடனே அந்த நெல் அதுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு. அது எப்படி ட்ரெயின் அப் பண்ணி அது எப்படி அந்த காரியம் நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறான். உடனே இவங்களும் அந்த நபருக்கு பணம் கொடுத்து ஒரு கிளி வாங்கி ஒரு கூண்டு செஞ்சு அந்த கிளி அதே போல ட்ரெயின் அப் பண்ணி அதே போல நெல் காமிச்சு அதுக்கும் வேலை செய்யறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிட்டு இவங்களும் அதே போல கார்டு ஃபோல்டு பண்ணி, இதுல எல்லா கார்டுமே இயேசு கிறிஸ்து தான், அதுல விக்கிரகம் பிசாசு அது இதெல்லாம் இருக்கும், இதுல எல்லாமே இயேசு கிறிஸ்து. ஒன்னு சிலுவையில தவிர இயேசு கிறிஸ்து, ஒன்னு வாசல்ல நின்று கதவை தட்டிட்டு இருக்கிற இயேசு கிறிஸ்து, ஒன்னு பிரசங்கம் கெசமணி தோட்டத்தில் ஜபம் பண்ற இயேசு கிறிஸ்து, இப்படி விதவிதமான படங்கள் இயேசு கிறிஸ்துவ வெரைட்டியா பிடிச்சு எல்லாம் கார்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்ப போகும்பொழுது ஜனங்களுக்கு ஒண்ணு, அதன் பிறகு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிளி ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. சாட்டர்டே சண்டேஸ்ல போய் ஒவ்வொரு ஊருக்கு போன உடனே கிளி ஜோசி, உடனே ஜனங்க வந்து கிளம்பி கிளி ஜோசின்னு இவங்களும் கேட்கறது. அதே மாதிரி இல்லை, அதே காஸ்டியூம், அதே மாதிரி சாதாரண வயசு கட்டிட்டு பைய தூக்கிட்டு ஒரு சுருட்டி வச்சுக்கிட்டு தரையில் போட்டு உட்காரதுக்கு ஒரு உருட்டி வச்சுக்கிட்டு அதே காஸ்டியூம்ல போயிருக்கிறாங்க. போனோட ஜனங்க உண்மையாகவே கிளி ஜோசிக்காரன்ட்டு கூப்பிட ஆரம்பிச்சு கேட்டுக்கிறாங்க. உடனே இவங்க சும்மா சொல்லிட முடியாது, அதே மாதிரி காசை வாங்கிட்டாங்க. சும்மா சொன்ன தெரிஞ்சு போயிடுமே, காசை வாங்கிட்டு அதே போல சொல்றது. எடுத்த உடனே சிலுவையில வரையிற இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னா, இயேசு கிறிஸ்து உனக்காக மரித்தார், அதை வச்சு காஸ்பல். கெத்செமனே தோட்டத்துல விழுந்து ஜபிக்கிற இயேசு கிறிஸ்துவ போட்டோ காமிச்சு அது வந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து உனக்காக இன்னைக்கும் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார், அவனை நேசிக்கிறார், அவர் நீ நல்லா இருக்கணும்னு உனக்காக அவர் ஜபிக்கிறார். இப்படி ஒவ்வொரு படத்துக்கும் அவர் வாசல் இருந்து தட்டதுன்னா, இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உள்ளத்துல வர்றதுக்காக ஆசையா கதவு தட்டுறார் இயேசு. இப்படி கிளி ஜோசியத்தை வச்சு நிறைய பேருக்கு காஸ்பல் ஒவ்வொரு ஊர்களிலும் போய் இவர்கள் ஜனங்க கிட்ட நிறைய காசு வாங்குறது இல்ல. அந்த ஒரிஜினல் கிளி ஜோசிக்கார அஞ்சு ரூபாய் வாங்குறானே, இவர் ரெண்டு ரூபாய் வாங்குறது. அப்ப இவங்களுக்கு இன்னும் மவுஸ் கூடி போச்சு, இவர் ரொம்ப குறைச்சு வாங்குறாரு இந்த கிளி ஜோசிக்காரர்னு. நல்லா ஏகப்பட்ட ஊர்களிலே போய் இவங்க கிளி ஜோசியத்தை வச்சு கர்த்தருடைய ராஜ்யத்தை அவங்க பிரசித்தப்படுத்தி இருக்கிறாங்க. எதுக்கு சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, இப்படி கூட இயேசு கிறிஸ்துவை கொண்டு போக முடியும், கிளி ஜோசியம் கூட சொல்லி இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க முடியும். அப்ப கர்த்தர் நமக்கு வெரைட்டி வச்சிருக்கிற, நம்ம தான் யோசிக்கிறது இல்லையா. அப்ப வந்து கர்த்தருடைய ராஜ்யம் எப்படியாகிலும் விரிவடைவதற்கு நாம எதாகிலும் ஒன்றை நம்ம முயற்சி செய்யும் பொழுது கண்டிப்பாய் கர்த்தர் வெற்றி பெறுவார். அதனால கர்த்தருடைய ராஜ்யம் விரிவடையணும், ஒரு மனதோடு செயல்படணும். இந்த பிசாசு குறித்து இன்னைக்கு சர்பத்தின் பிசாசு குறித்து பார்த்தோம். அவன் தன் முயற்சியை விடாதவன், திருப்பி திருப்பி அட்டம் பண்ணுவான். இரண்டாவது, தன் பலத்தை அதிகரிக்கிறவன் இல்லையா, அதிகரிச்சு அவன் தன்னுடைய பலத்தை செய்வான். மூணாவது பார்க்கும் பொழுது, அவன் என்னைக்குமே தனக்கு விரோதமாய் இன்னொன்னு நினைக்கவே மாட்டான், ஒரு மனதோடு அவன் செயல்படுகிறவன். இதெல்லாம் தான் அவனுடைய ராஜ்யம் நிலைத்திருப்பதற்கு ரகசியங்கள். இதை இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரு. அதனால இயேசு கிறிஸ்துவே நமக்கு சொல்லிட்டார், அந்த சர்பத்தை பார்த்து அவனுடைய ஞானத்தை கற்றுக்கொள்ளுகின்றார். அவன் எவ்வளவு ஞானமாய் தன் ராஜ்யத்தை கட்டுகிறானோ அதே போல நீயும் ஞானத்தோடு என் ராஜ்யத்தை கட்டுங்கிறார் இல்லையா. சர்பத்தை போல வீணா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடத்தவர்களுமாயிருங்கள். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 சீஷர்களை தெரிந்தெடுத்து அவர்களை ஊழியத்திற்கு அனுப்பும் பொழுது, இதோ ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புகிறதை போல நான் உங்களை அனுப்புகிறேன், ஆகையால் நீங்கள் சர்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருங்கள் என்று சொன்னார். பி வைஸ் லைக் எ சர்பன்ட் சொன்னார். சர்பத்தை போல ஞானம் உள்ளவர்களாயிருங்கள், சர்பத்தை போல ஞானம் உள்ளவர்களாயிருங்கள். அவனுடைய ஞானத்தை பாருங்க, எவ்வளவு ஞானத்தோடு தன்னுடைய ராஜ்யத்தை அவன் விரிவுபடுத்துகிறான், அதை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறார். அவன் தன்னுடைய முயற்சியை கைவிடுகிறதில்லை. ஒரு தடவை அவனை துரத்தி விட்டுட்டாங்கன்னா அதோடு திருப்பி அந்த பக்கமே தலை வச்சு படுக்க கூடாதுன்னு அவன் நினைக்கிறதில்லை, திரும்பியும் வரான். திரும்பியும் வராம். நம்மளை யாராவது இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னா அதோடு அந்த பக்கம் தர வச்சு படுக்க கூடாதுன்னு இருக்கக்கூடாது. திரும்பவும் போய் நாம் முயற்சியை எடுக்க வேண்டும். திரும்பவும் நாம் முயற்சி செய்யணும். முயற்சியை விட்டுவிடக்கூடாது. இரண்டாவது முயற்சி நம்ம செய்யும் பொழுது நாம் பலத்தை அதிகரித்துக் கொண்டு போக வேண்டும். முதல் முயற்சி நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம்னா செகண்ட் அட்டெம்ப்ட் நம்ம பலத்தை அதிகரிக்க வேண்டும். பலத்தை அதிகரித்துக் கொண்டு போகும் பொழுது வெற்றி பெற முடியும். சாத்தான் அப்படித்தான், தன் பலத்தை அதிகரித்துக் கொண்டு போகும் பொழுது ஒரு நபருக்குள் அவன் வெற்றி பெறுகிறான். மூன்றாவது, அவன் தனக்குத்தான் என்றைக்குமே பிரிந்திருக்கிறது கிடையாது. ஏக சிந்தை, ஒரு மனதோடு அவன் செயல்படுகிறான். அவன் தனக்குத்தானே ஒருபோதும் அவன் பிரிந்திருப்பது கிடையாது. அவன் பல வழிகளிலே அவன் தன்னுடைய ராஜ்யத்தை நிலைநிறுக்கிறான். ஆனால் எந்த வழிகளும் ஒன்றுக்கொன்று எதிராக அவன் செயல்படுறதே கிடையாது. இணைந்து செயல்படுக, அதுதான் அவனுடைய வெற்றியின் ரகசியம். தேவ பிள்ளைகளும் யார் மேலே கசப்பில்லாமல் ஒருமனப்பட்டு எல்லாரும் சேர்ந்து ஜபிக்கிறவர்களாய், எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்காக நிற்கிறவர்களாய் இருந்தால் நிச்சயமா சொல்றேன், கர்த்தருடைய ராஜ்யம் பலமாய் வெளிப்படும். கர்த்தருடைய வல்லமை இன்னும் பலமாய் வெளிப்படும். அது பிசாசு கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, தேவரே, சர்பத்தை போல நாங்கள் ஞானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னீங்க அப்பா. ஆகையால் எங்கள் வாழ்க்கையிலே அவனிடத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறதற்கு இந்த மூன்று காரியங்கள் ஞானத்தை எங்களுக்கு இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் எங்களுக்கு காண்பித்ததற்காய் ஸ்தோத்திரம். தன்னுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுவதற்கு அவன் எடுக்கிற இந்த முயற்சிகளை, அவன் கையாளுகிற இந்த முறைமைகளை எங்களுக்கு காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஆசீர்வதிங்கப்பா, காத்துக்கொள்ளுங்க. நாங்கள் ஞானம் உள்ளவர்களாய் இருந்து உம்முடைய ராஜ்யத்தை பலமாய் கட்டை எழுப்ப கர்த்தர் உதவி செய்யுங்க. நாங்கள் ஆண்டவரே இன்னும் வல்லமையாய் வேகமாய் உம்முடைய ராஜ்யத்தை கட்ட எங்களுக்கு கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமாக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமென், ஆமென்.